SBS தமிழ்.
விக்டோரியா மாநிலத்தில் ஃபர்ஸ்ட் பீப்புள் அசம்பிளி பூர்வீக குடிமக்களின் பேரவை தெரிவிற்கான வாக்களிப்பு ஆரம்பமானது. இதில் 70 அதிகமான பூர்வீக குடிமக்களின் தலைவர்கள் வேட்பாளர்களாக களமிறங்கியுள்ளனர். விக்டோரியாவில் வசிக்கும் பூர்வீக குடிமக்கள் அனைவரும் இதில் வாக்களிக்கலாம். இவ்வாக்களிப்பு அக்டோபர் 20 வரை திறந்து வைத்திருக்கப்படும். இப்பேரவை பூர்வீக குடிமக்களுக்கான சுயாதீன குரல் என்றும் இந்த உடன்படிக்கை எதிர்கால பூர்வீக குடி சந்த பெரும் உதவியாக இருக்கும் என்கிறார் 78 பூர்வீக குடி தலைவர் கெவின் கோம்ஸ்.
Like my grandchildren and my great grandsons, it's going to be beneficial for those people, or my people, and it's just going to be fantastic for the benefits that are going to come through.
ஜெர்மன் கார் தயாரிப்பு நிறுவனமான வோக்ஸ்வேகன் நிறுவனம் மீது தொடரப்பட்ட கிளாஸ் ஆக்ஷன் வழக்கினால் அந்நிறுவனம் பல மில்லியன் டாலர்கள் நஷ்டஈடு வழங்க சம்மதித்துள்ளது. 4 முன்னர் வோக்ஸ்வேகன் நிறுவனம் தனது டீசல் கார்களில் காற்று மாசுபாட்டு வீதத்தை பிரத்யேக மென்பொருள் மூலம் குறைந்த அளவில் காட்டி பெருமளவிலான முறைகேட்டில் ஈடுபட்டதாக கூறி கிளாஸ் ஆக்ஷன் வழக்கு தொடரப்பட்டது. ஆஸ்திரேலியாவில் பாதிக்கப்பட்ட வோக்ஸ்வேகன், ஆடி மற்றும் ஸ்கோடஸ் வாகன உரிமையாளர்கள் 127 மில்லியன் டாலர்கள் நஷ்டஈடு தொகையிலிருந்து தங்களின் பங்கை பெற்றுக்கொள்ள முடியும் என்று கூறப்படுகிறது. இத்தீர்ப்பு தனக்கு திருப்தி அளித்திருப்பதாக கூறுகிறார் இவ்வழக்கின் முன்னணி வாதி ராபின் ரிச்சர்ட்சன்.
I think it's been a long road, it's been a winding road. There have been peaks and troughs in terms of the work and the demands on the legal team in delivering this result today for me and for every other affected driver in getting us to this point and really taking the fight to this company.
ஆஸ்திரேலியாவில் பாதிப்புக்குள்ளான 1000 பேர் இந்த நஷ்டஈடு பெற தகுதி பெறுவர் என்கிறார் மொரிஸ் பிளாக்பர்ன் வழக்கறிஞர் ஜூலியன் சிமல்.
The participation rate for the settlement is not known. That's why the amounts are variable. So we'll just need to wait and see how many people come forward.
ஆஸ்திரேலியாவில் தடுப்பு முகாம்களில் குழந்தைகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டினால் ஐக்கிய நாடுகளின் சித்திரவதையினை தடுக்கும் துணைக்குழு ஆஸ்திரேலியாவிற்கு விஜயம் செய்ய உள்ளது. நாட்டிற்கு வரும் குழந்தைகள் மற்றும் அவர்களின் குடும்பத்தார் துவக்க நிலை விசாரணை முடியும் வரை மட்டுமே தடுப்பு காவலில் வைத்திருக்கப்பட வேண்டும். ஆனால் ஆஸ்திரேலியாவின் குடிவரவு தடுப்பு காவல் கொள்கையில் பிரச்சினைகள் உள்ளதாக கூறுகிறார் துணைக்குழுவின் தலைவர் சர் மால்கம் ஈவன்ஸ்.
The hallmark of what we do, we are not going to find out and investigate whether there are any allegations of ill treatment. We are more concerned to find out what the manner in which people who are in detention are being treated, whether appropriate safeguards are in place, what can be done to improve.
ஆஸ்திரேலியர்கள் தங்களின் எனர்ஜி பில் எரிசக்தி கட்டணத்தை ஆண்டிற்கு $500 வரை குறைக்கும் வகையில் ஒப்பிட்டு பார்த்து சரியான எரிசக்தி வழங்குநரை தெரிவு செய்ய முடியும் என்கிறார் ஃபெடரல் அமைச்சர் ஆங்கஸ் டெய்லர். எரிசக்தி துறையில் உள்ள போட்டியினை சீர்திருத்துவதற்கென அரசு கொண்டுவரவுள்ள சட்டத்தை விரைவுபடுத்த ஃபெடரல் அரசு திட்டமிட்டுள்ளது. எரிசக்தி வழங்கும் நிறுவனங்கள் தங்களின் வாடிக்கையாளர்களுக்கு அறவிடும் லேட் பேமெண்ட் ஃபீ கால தாமத கட்டணம் குறைவாகவே அறவிடப்படுவதை கன்சியூமர் வாட்ச் டாகின் அறிக்கை காட்டுகிறது. எரிசக்தி விலையினை குறைக்கும் சரியான செயற்திட்டத்தை அரசு முன்வைக்க வேண்டும் என்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர் ஆந்தனி அல்பனீசி.
What we need from this government is an actual plan to get rid of, to put lower pressure on energy prices. What we've got at the moment is essentially this is a slogan.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் வழங்கிக் கொண்டிருப்பது செய்திச் சுருள். கடந்த 12 276 ஆஸ்திரேலியர்கள் நீரில் மூழ்கி இறந்துள்ளதாக த ராயல் லைஃப் சேவிங் சொசைட்டியின் சமீபத்திய புள்ளி விபரம் கூறுகிறது. இது அதற்கு முந்தைய வருடத்துடன் ஒப்பிடும்போது 10% உயர்வாகும். த ராயல் லைஃப் சேவிங் சொசைட்டியின் அறிக்கை இவ்வாறு தெரிவிக்கிறது. நீரில் மூழ்கி இறக்கும் 10 இல் 8 பேர் ஆண்கள் என்றும், மேலும் கடந்த கோடைக்காலத்தில் நீரில் மூழ்கி இறந்தவர்களின் எண்ணிக்கை 17% அதிகரித்துள்ள காரணத்தினால் நீரில் இருக்கும் போது பாதுகாப்பு பேணும்படி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தன்னுடைய நண்பர்களில் இருவர் கடந்த ஆண்டு நீரில் மூழ்கி இறந்துள்ளதாக இவ்வறிக்கையினை வெளியிட்டு உரையாற்றும் போது த யூத் அண்ட் ஸ்போர்ட் அமைச்சர் ரிச்சர்ட் கோல்பெக் கூறினார்.
That three mates going fishing off the east coast of Tasmania and the only one who's still alive today was the only one that was wearing a functional life jacket is a really important message to give. But to know the impact and to have seen personally the impact of losing a friend in that way again reinforces the message.
இனி இன்றைய நாணயமாற்று நிலவரத்தை பார்ப்போம். ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 69 அமெரிக்க சதங்கள், 124 இலங்கை ரூபாய் 54 சதங்கள், 49 இந்திய ரூபாய் 30 காசுகள், 95 சிங்கப்பூர் சதங்கள், 2.88 மலேசிய ரிங்கெட். இனி விளையாட்டு செய்தி ஒன்று. ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து கிரிக்கெட் அணிகளுக்கிடையே நடைபெற்று வந்த ஆஷஸ் டெஸ்ட் தொடரின் இறுதி டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணி 135 ஓட்டங்களினால் வெற்றி பெற்றுள்ள போதிலும், இத்தொடரை 2-2 என சமன் செய்து ஆஷஸ் கோப்பையை ஆஸ்திரேலியா தக்கவைத்துள்ளது. இத்தொடரின் ஆட்ட நாயகனாக ஆஸ்திரேலியாவின் ஸ்டீவ் ஸ்மித் தெரிவு செய்யப்பட்டார்.
Yeah, look, it was a nice reception and, you know, I've given it my all since I've been here the last 4.5 months and every test match that we've played and I didn't have much left to give today.
ஸ்டீவ் ஸ்மித் குறித்து இங்கிலாந்து அணி தலைவர் ஜோ ரூட்.
He's been a pain really for me. He's played extremely well. You know, he's obviously the number one batter in the world and for a reason he's in difficult conditions he stood up and done something very special.
SBS தமிழ் ஒலிபரப்பு ஒலிக்கும் ஆஸ்திரேலியாவின் முக்கிய நகரங்களில் நாளை நிலவும் காலநிலையை பார்ப்போம். பெர்த் மேகமூட்டமான காலநிலை 22 செல்சியஸ், அடிலைட் வெயிலார்ந்த காலநிலை 17 செல்சியஸ், மெல்பர்ன் அநேகமாக வெயிலார்ந்த காலநிலை 15 செல்சியஸ், ஹோபார்ட் மேகமூட்டமான காலநிலை 15 செல்சியஸ், கேன்பரா ஓரிரு மழை 12 செல்சியஸ், சிட்னி மழை 17 செல்சியஸ், பிரிஸ்பன் பின்னேற மழை அல்லது புயல் 30 செல்சியஸ், டாவின் வெயிலார்ந்த காலநிலை 33 செல்சியஸ். இத்துடன் செய்தி சுருள் நிறைவு பெறுகிறது.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil